நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
நின்று ஜீவ பாதையில் இன்றும் சிடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை திறக்க என கழித்து இந்த தீனமுள்ளருள் மிகுவாய் ஏசுநாதையா இந்த தீனமுள்ளருள் மிகுவாய் அன்றும் பூதிரம் நரர் கென்று சிந்தி மீட்டனை வெற்றியுடன் நச்சித்த நன்றி போல எனக்கு இந்த தீனமுள்ளருள்
வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
புதிதாக இந்நாட்களிலே நிகழ்ச்சியை கேட்க துவங்கியிருக்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களையும் கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நேரம் எடுத்து நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதனாலே நிச்சயம் உங்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் இது ஆசீர்வாதம் தரும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். இந்நாட்களிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:29 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ அளிப்பதற்கு வரவில்லை, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் என்பதை அறிந்தோம். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும் ஏன் மலைப்பிரசங்கமும் கூட நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலே கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையாய் வாழ முடியாது என்பதை நமக்கு காட்டுகிறது என்றும், நமக்கு ஒரு இரட்சகர், ஒரு உதவியாளர், நமக்கு ஒரு வல்லமை தேவை என்பதை நாம் உணர்ந்தோம். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன்னுடைய இருதயத்திலே அவளோடு உபசாரம் செய்தாயிற்று என்று இயேசு தெள்ள தெளிவாக சொன்னார். மத்தேயு 5:29-30 பாருங்கள். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இது மிக கொடூரமான வார்த்தைகளைப் போல தெரிகிறது இல்லையா? இந்த வசனம் சொல்வது என்ன? நம்முடைய கண்களோ கரங்களோ தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்க முடியாது என்பதை தான் காட்டுகிறது. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை காத்து நடக்கிற ஒருவரைப் போல நாம் நடித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. அப்படியென்றால் நீங்கள் ஒரு மாய்மாலக்காரராய்த்தான் இருப்பீர்கள். கிறிஸ்தவ உலகத்திலேயும் நாம் எல்லாரும் அழுகிப்போன பாவிகளாயிருந்தாலும் பரலோகத்திற்கு தகுதியற்றவர்களாயிருந்தாலும் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொண்டு ஒருவர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த மலைப்பிரசங்கமானது நம் ஒவ்வொருவரையும் சிலுவையை நோக்கி உந்தி தள்ளுகிறதாயும் அவருடைய கிருபைக்காக நம்மை கெஞ்ச செய்கிறதாயும் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்வதே நாம் தேவனுடைய கட்டளைகளை கனப்படுத்துகிறதாகும். எந்த ஒரு மனிதனும் இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் கை கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டோம். எனவே எனக்கும் ஒரு இரட்சகர் தேவை, உங்களுக்கும் ஒரு இரட்சகர் தேவை. இப்பொழுது மத்தேயு 5:31-32 வாசிக்கிறேன். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினாலே ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அருமையானவர்களே, விவாகரத்து செய்வதற்கான முகாந்திரத்தை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முகாந்திரம் இல்லாமல் வேறு காரணங்களினாலே யாராவது விவாகரத்து செய்தார்கள் என்றால் அவர்களை விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் எத்தனை எத்தனை குடும்பங்களிலே விவாகரத்துகள் இடம்பெறுகிறது. உண்மையாகவே இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இதை குறித்து மேலும் விவரமாக நாம் மத்தேயு 19 வரும்பொழுது சற்றே சிந்திப்போம். தொடர்ந்து 33-35 பாருங்கள். அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தார் கூறப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நானும் நீங்களும் மற்றவர்கள் நம்மிடத்திலே சத்தியமாக சொல்லு என்று சொல்லும் மனிதர்களாக அல்ல, எல்லா காரியங்களிலேயும் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றே விரும்புகிறார். அருமையான விசுவாசியே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நம்பக்கூடிய அளவு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது சத்தியமாக சொல்லு என்று கேட்கும் நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்மை சுற்றி நாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கு உண்மை குறைந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். நீங்கள் வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உண்மையைத்தான் சொல்கிறேன், இது சத்தியம் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு வாழ்வது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல. மத்தேயு 5:37 பாருங்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். வேத புத்தகத்தின் மேலே சத்தியம் என்று சொல்லுகிறவனும் மிக எளிதாக பொய் சொல்ல முடியும். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயுமே நாம் உள்ளதை உள்ளதென்று சொல்லுவோம். ஒரு சின்ன காரியத்திலே பொய் சொல்வோம் என்றால் அதை மறைப்பதற்காக மட்டும் ஒரு பொய், அதை மறைப்பதற்காக இன்னும் ஒரு பொய் என்று அது கூடிக்கொண்டே செல்லும். பெற்றோர் பொய் சொல்வதை பிள்ளைகள் பார்ப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக இயற்கையாக எதற்கடுத்தாலும் பொய் சொல்வதற்கு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கஷ்டங்கள் வரும் என்று தெரிந்தாலும் அந்த சூழ்நிலையிலேயும் உண்மை பேசுகிற பெற்றோரின் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலேயும் உண்மை சொல்வதனாலே கஷ்டங்கள் வந்தாலும் உண்மை சொல்வதையே தெரிந்து கொள்வார்கள். வசனங்கள் 38-39, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அருமையானவர்களே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது மாற்றம் பெறுகிறது. வசனம் 39 நாம் பார்ப்பது என்ன? நன்மைக்கு தீமை செய்யப்படும் பொழுது அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இயேசு கூற விரும்புகிறார். இன்று அநேக மனிதர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு தீமை செய்யாதபடி காப்பதற்காக காவலாளிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் 2 தீமோத்தேயு 4:14 பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பிக் கொடுக்கும் அளவு கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைக்கு எதிர்த்து நில்லாதவர்களாய் இருப்பார்கள். அயர்லாந்து தேசத்திலே ஒருமுறை கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதனை மற்றும் ஒருவன் அடித்து விட்டான். கீழே விழுந்தவன் எழும்பி தனது அடுத்த கன்னத்தையும் காட்டினான். உடனே இந்த மனிதனை அடித்தவன் மீண்டுமாக அவனது வலது கன்னத்திலேயும் அடித்து கீழே தள்ளிவிட்டான். இந்த முறை கீழே விழுந்த அந்த மனிதன் எழுந்து தன்னை அடித்தவனை நைய புடைத்து விட்டான். இவனை கவனித்துக் கொண்டிருந்தவன், ஏன் நீ அவ்வாறு செய்தாய் என்று கேட்டபொழுது அந்த அயர்லாந்து மனிதன், எனது வலது கன்னத்தையும் காட்டிய பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை, ஆனபடினாலே நான் அவனை அடித்து விட்டேன் என்று சொன்னானாம். அருமையானவர்களே, உங்களுக்கு யாராவது தீமை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து விடுங்கள். பதில் செய்வது எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் தீமைக்கு தீமை செய்வீர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே அவருடைய கரத்திலேயே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். மத்தேயு 5:40-42 பாருங்கள், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. அருமையானவர்களே, மலைப்பிரசங்கத்தின்படி வாழ்கிறேன் என்று சொல்கிற வங்கியை நடத்துகிற ஒருவருக்கு இந்த வசனத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நாம் மாய்மாலமாய் வாழ தேவையில்லை. இது தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டளையாயிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் ராஜாவாக அரசாட்சி செய்யும் பொழுது இந்த கட்டளைகளின்படி மனிதர்கள் வாழ முடியும். நாம் வாழும் இந்த காலத்திலே இவ்வாறாக வியாபாரம் செய்ய முடியாது. அயர்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஆர்ச் பிஷப் மகி என்பவர் கூறும்பொழுது, மலைப்பிரசங்கத்தின் அடிப்படையிலே இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். ஆம், அது உண்மைதான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான மிக உயர்ந்த விதிமுறைகளை அது கொண்டதாயிருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அரசாட்சி செய்யும் பொழுதுதான் இதை செயல்படுத்த முடியும். இந்த காலத்திலே வாழும் செல்வ செழிப்பான திருச்சபைகளும் நாங்கள் மலைப்பிரசங்கத்தை கைக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த திருச்சபையிலே உள்ள செல்வந்தர்களிடத்திலே போய் ஏதாவது நீங்கள் கேட்பீர்கள் என்றாலும் நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஓய்வு நாளிலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லப்படுகிறது. அது கேட்பதற்கு அருமையாயிருக்கிறது. மலைப்பிரசங்கம் ஒரு அருமையான செய்தி தொகுப்பு என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் திங்கட்கிழமை காலையிலே வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு மனம் வராது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே மிக உயர்வான விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. உண்மையாகவே தேவை உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த மட்டும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. விசுவாசிகள் செயல்படக்கூடிய அநேக சிறந்த விதிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தை பின்னாலே திருப்பி பார்ப்போம் என்றால், எத்தனையோ வைத்தியசாலைகள், பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கான இல்லங்கள் என்று வேத வசனங்களின் அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே அதன் விளைவாக நற்செயல்கள் காணப்பட வேண்டும். மத்தேயு 5:43-44 வசனங்களை பாருங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த கட்டளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டளை. உன் சத்துருவை பகைப்பாயாக என்று முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு சொல்கிறார், உன் சத்துருவை நீ சிநேகிக்க வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உலகத்திலே அநேகர் இவ்வாறு செய்கிறதில்லை. ஆனால் உண்மையாகவே கர்த்தரை விசுவாசிக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளும் இந்த உலகத்திலே இப்பொழுதும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விசுவாசிகளையும் நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நாம் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிருபையை குறித்து சொல்ல வேண்டியது, அவர்களையும் நித்தியத்திற்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. நம்முடைய சிநேகிதம் எப்படிப்பட்டதாயிருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிவிட்டு 48 வசனத்திலே, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி பூரண சற்குணராயிருக்க முடியும்? நம்மை நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. விசுவாசத்தின் மூலமாக நாம் அவரண்டை வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் விசுவாசத்தின் மூலமாகவே நாம் பூரணராக முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறார். அதற்கு பின் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையின் நோக்கமும் பூரண சற்குணராவதற்காகவே இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சொந்த முயற்சியினாலே அவ்வாறு பூரண சற்குணராக நாம் முயற்சிப்பது தோல்வியிலேதான் போய் முடிவடையும். நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே, நான் செய்ததை பார்த்தீர்களா? நான் எவ்வளவு ஒரு அருமையான மனிதன் என்று சொல்ல முடியுமா? உங்களுக்காகவே மகிமையை சேர்க்க முற்படுவீர்கள் என்றால், நீங்கள் செய்த நன்மைகளின் அடிப்படையிலே உங்களை ரட்சிக்க நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், நாம் எந்தவிதமான பூரணமான செயலையும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய அளவுகோலின்படி நம்மிலே எவருமே சிறந்தவர்கள் அல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இரட்சகர் தேவை. ஏற்கனவே நான் சொன்னது போல இங்கே ராஜா அவருடைய பிரஜைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய நீதியை குறித்து பேசுகிறார். இந்த நீதியானது பரிசேயர்கள் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் மேலான ஒரு நீதி. அவர்கள் சமயம் தொடர்பான நீதியை உடையவர்களாய் இருந்தார்கள். உதாரணமாக நிக்கோதேமு சமுதாயத்திலே பெயர் பெற்ற ஒரு உயர்வான மனிதன்தான். அவனை குறித்து குறை சொல்ல அவனுடைய வாழ்க்கையிலே எதையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவனை பார்த்தும் இயேசு கிறிஸ்து சொன்னதென்ன? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டிலும் மேலான நீதியுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக நீங்கள் கடந்து வரும்பொழுதே அப்படிப்பட்ட உயர்வான நீதி உள்ளவர்களாய் வாழ முடியும். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 6 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால், உள்ளான இருதயத்தின் நோக்கமே வெளிப்பிரகாரமான நீதியுள்ள செயல்களை ஆட்சி செய்கிறதாய் இருக்கிறது. தர்மம் செய்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, உபவாசம் செய்தாலும் சரி, செல்வத்தை சேர்த்தாலும் சரி, உள்ளான நோக்கம் மிக மிக முக்கியமானது. மத்தேயு 6 அதிகாரத்திலே சமயத்தின் வெளிப்பிரகாரமான செயல்பாடுகளை குறித்து இயேசு பேசுகிறார். 5 அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், ராஜா தனது பிரஜைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய நீதியை குறித்து பேசினார். அந்த நீதி வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் மேலானதாக இருக்க வேண்டும் என்கிறார். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான். மத்தேயு 6 அதிகாரத்திலே அவருடைய பிரஜைகள் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகளை குறித்து, நீதியான செயல்பாடுகளை குறித்து அவர் சொல்கிறார். தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதன் உள்ளான நோக்கம் மிகவும் முக்கியம் என்பதை எடுத்துச் சொல்கிறார். உங்களுடைய ஆத்மாவிற்கும் தேவனுக்கும் இடையிலே அந்த உறவிற்கு ஊடாக யாரும் வர முடியாது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல தர்மம் செய்வது, ஜெபிப்பது, உபவாசிப்பது மற்றும் பணம் தொடர்பான காரியங்கள், எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து செயல்படுவது, இவை எல்லாமே அனுதின வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள்தான். முதலாவதாக தர்மம் செய்வதை குறித்து அவர் பேசுகிறார். பாருங்கள், மத்தேயு 6 அதிகாரம் 1 வசனம், மனுஷன் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கான குறிப்புகளை இங்கே கொடுத்தாலும் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த காரியங்கள் உண்டு. வசனம் 2 பாருங்கள், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து எதையுமே பெரிதுபடுத்தி சொல்லவில்லை, நடந்த காரியங்களைத்தான் சொல்லுகிறார். ஒரு பரிசேயன் ஒரு ஏழையான மனிதருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அந்நாட்களிலே தெருவின் ஒரு மூலையிலே போய் நின்று, எருசலேமின் ஒரு மூலையிலே போய் நின்று ஒரு தாரையை ஊதுவான். அது ஒரு பெரிய சத்தத்தை உண்டு பண்ணும். இவன் கொடுக்கும் வெகுமதிகளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஏழைகளுக்காக கொடுக்கப்படும் அழைப்பாய் இது இருந்தாலும், அவனுடைய நற்செயலை மற்றவர்களும் காணும்படியாக இந்த செயல் விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. இப்படிப்பட்ட செயல்களை இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? இவ்வாறு அந்த பரிசேயர்கள் செய்யும் பொழுது அதற்கான பலனை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கான பலன் என்ன? மற்றவர்கள் தங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தங்களை புகழ வேண்டும் என்பதுதான். எனவே ஏழை எளிய மக்கள் வந்து தங்களுக்கான வெகுமதிகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது அதை பார்க்கிற மற்றவர்களும் அவருடைய உதார தன்மையை பார்த்து அவரை புகழுகிறார்கள். அதுவே அவனுக்கு கிடைக்கிற வெகுமதி. அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே மட்டும் நடக்கும் ஒன்றாக இல்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்? பல வகைகளிலே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. அது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே மட்டும் அறியப்பட்டிருக்க வேண்டிய ஒரு காரியமாகும். சிலர் தாங்கள் கொடுக்கும் பொருளிலே தங்கள் பெயரை பதித்து கொடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இன்னும் சிலர் ஆலய கட்டுமானத்திற்கோ வைத்தியசாலைகளை கட்டுவதற்கோ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக கொடுத்தால் பெயர் பட்டியல் வைக்கப்படும் என்று கூறியதால் கொடுப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களிடத்திலே தனியாக போய் மிக சிறிய ஒரு தொகையை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. தங்கள் பெயர் வர வேண்டும் என்பதற்காக மட்டும் கொடுப்பது கர்த்தருடைய பார்வையிலே எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. மூன்றாம் நான்காம் வசனங்களை பாருங்கள். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எந்த நிலைமையிலே இருந்தாலும் தேவையுள்ள மக்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற இரக்கங்களையும் கிருபைகளையும் எண்ணியவர்களாக, ஆனால் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவையுள்ள மனிதர்களின் தேவையை சந்திக்கும்படியாக நம்முடைய வலதுகை கொடுப்பதை கூட இடதுகை அறியாத அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அப்படி செய்கிறவர்கள் உண்டு. ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும் சிலர் தங்கள் யார் என்பது வெளியே தெரிய வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்டதான ஒரு காரியம், எனவே அவ்வாறு செய்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்ட என கருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய நீதியானது வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உயர்வானதாயிருக்க வேண்டும். சத்தியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்கிறோமா, அல்லது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விட்டுவிடுகிறோமா? தேவையோடு வருகிறவர்களுக்கு மனமுவந்து கொடுக்கிறோமா? நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்கிறோமா, அல்லது பகைத்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா, அல்லது அவர்களை குறித்து மற்றவர்களிடத்திலே குறைவாய் பேசிக் கொண்டிருக்கிறோமா? நானும் நீங்களும் பூரணமானவர்களாக பூரண சற்குணராய் இருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, நம்மை இயேசுவை போல மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு இரவிலேயே நடைபெறுகிற காரியம் அல்ல அது. நம்மை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய அவர் செய்கிறார். ஆனபடினாலேதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டுமென்ற இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அதை மற்றவர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக மட்டும் உலகத்திற்கு தெரியாமல் நாம் கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளான நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அந்த சத்தியங்களை நாங்கள் இன்றைக்கும் கற்று அறிந்து கொண்டோம் ஐயா. நீர் பூரண சற்குணராயிருக்கிறது போல நாங்களும் பூரண சற்குணராய் இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களிலே எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு தொடர்ந்து உணர்த்தும். நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்களிலே திருந்தவும், வளர வேண்டிய காரியங்களிலே இன்னமும் வளரவும், விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும் கர்த்தர்தாமே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரையும் பூரண சற்குணராக நீரே மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் வெளிப்பிரகாரமான செயல் அல்ல, ஏன் இந்த காரியங்களை செய்கிறோம் என்பதை முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:5. 1 கொரிந்தியர் 4:5.